பின்வரும் ராதாஷ்டமி திருவிழா உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1968 ஆகஸ்ட் 30 மாண்ட்ரியல் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
மாயாமனுஷம் ஹரிங் வந்தேகம் கருணாகரம் ரகுவரம் பூபால சூடாமணி. திஸ் இஸ் வெர்ஸ் கம்போஸ்ட் பை ஏ கிரேட் டிவோட்டி துளசிதாஸ்.
இந்த ஸ்லோகம் மிகச்சிறந்த பக்தரான துளசிதாசரால் இயற்றப்பட்டது. அவர் பகவான் ராமச்சந்திரருடைய பக்தர்.
லார்ட் ராமா அண்ட் லார்ட் கிருஷ்ணா, தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். வென் ஹி ஸ்பீக் கிருஷ்ணா, தட் மீன்ஸ் ஹி இன்க்ளூட்ஸ் ஆல் அதர் இன்கார்னேஷன்.
பகவான் ராமர், பகவான் கிருஷ்ணர், இவர்களில் எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம கிருஷ்ணான்னு சொல்லும் போது மற்ற எல்லா அவதாரங்களையும் அவருக்குள்ள உள்ளடக்கி இருக்கார்.
ராமாதிமூர்த்தி சுகலா நியமேன திஷ்டன் நானா அவதார மகரத் புவனேஷு கிந்து கிருஷ்ண சரண் சமபவத் பரமாத்மானுஜோ கோவிந்தமாதி புருஷன் தமாம் பஜாமி. கிருஷ்ணா இஸ் சரண், கிருஷ்ண சரண் சமபவத் பரமாத்மானுஜோ. கிருஷ்ணா இஸ் பரமாத்மான்.
பிரம்ம சம்ஹிதால கிருஷ்ணா ஸ்வயம்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண ஸ்வயம் சமபவ பரமபுமான்யோ, கிருஷ்ணர் பரமபுமான்.
பரமபுமான் மீன்ஸ் தி அல்டிமேட் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்.
பரமபுமான் அப்படின்னா இறுதியான பரமபுருஷ பகவான்.
பட் ஹி இஸ் ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் இன் டிஃபரண்ட் இன்கார்னேஷன் அண்ட் of all the incarnation Lord Rama is the foremost Balarama.
ஆனால் அவர் எப்பொழுதுமே வெவ்வேறு அவதாரங்களாக தோற்றமளிக்கிறார். அந்த எல்லா அவதாரங்களிலும் பகவான் ராமர், பலராமர்.
You have heard the name of Balarama, Baladeva. Similarly Rama.
நீங்க பலராமா பலதேவா பேரை கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி ராமா.
ராமா மீன்ஸ் தி சுப்ரீம் என்ஜாயர்.
ராமா என்றால் பரம அனுபவிப்பாளர் அர்த்தம்.
ரமந்தே ஜோகினானந்தே சத்யானந்த சிதாத்மனி இது ராம பதினார். ராம் மீன்ஸ் ரியல் பிளீஸ் அண்ட் ஆல் தி ஜோகிஸ் ஐதர் தியான ஜோகி ஆர் ஜான ஜோகி.
சமந்தே யோகினானந்தே சச்சிதானந்த சிதாத்மனி ராமபதேஷு. ராம அப்படின்னா உண்மையான ஆனந்தம். எல்லா யோகிகளுமே, அது தியான யோகியா இருந்தாலும் சரி, ஞான யோகியா இருந்தாலும் சரி, அல்லது பக்த யோகியா இருந்தாலும் சரி, மூன்று வகையான யோகிகள் இருக்காங்க.
Enjoy that eternal bliss and that is real pleasure. That for Rama.
ஒவ்வொரு தரமே நிரந்தரமான ஆனந்தத்தை அனுபவிக்க முயற்சிக்கிறாங்க. அதுதான் உண்மையான ஆனந்தம். அதனாலதான் ராமா.
So this was our this respectable Indian lady. She will begin Ramayan, this is actually not Ramayan, it is called Ramacharit Manas.
இங்கே மதிப்பிற்குரிய இந்திய பெண்மணி அவங்க ராமாயணத்தை தொடங்க இருக்காங்க. உண்மையிலேயே அது ராமாயணம் இல்ல, இது ராமச்சரித மனசான்னு சொல்லப்படுது.
ராமாயணம் மீன்ஸ் வால்மீகி ராமாயணம். But people have taken it as Ramayana.
Ramayana என்றால் வால்மீகி ராமாயணம். ஆனால் மக்கள் இதையும் ராமாயணமா ஏற்றுக்கொண்டிருக்காங்க.
Actually, Tulsidas has expressed his own feelings about his devotion to Lord Rama, and therefore he has named it Ramacharitamanas.
உண்மையிலேயே துளசிதாசர் அவரது பக்தி பற்றிய உணர்வுகளை பகவான் ராமச்சந்திரருக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அதனாலதான் ராமச்சரித்த மனசன்னு அதுக்கு பெயரிட்டிருக்கார்.
His mind full with service attitude for Lord Rama.
அவருடைய மனசு ராமச்சந்திரருக்கான சேவை மனப்பான்மையோடு நிரம்பி இருக்கு.
That is the real meaning of this book.
அதுதான் இந்த புத்தகத்துக்கான உண்மையான அர்த்தம்.
But the people have misinterpreted. They are going on just it is Ramayana.
ஆனால் மக்கள் இது ராமாயணம் எப்படியோ அதே மாதிரி இதை ஏற்றுக்கொண்டு அதை தவறா புரிந்து கொண்டிருக்காங்க.
Ramayana, of course, anywhere where Ram's activities are described, that is called Ramayana.
உறுதியா எங்கெல்லாம் ராமருடைய செயல்களை பற்றி வர்ணிக்கப்படுதோ அது ராமாயணம் தான் சொல்லப்படுது.
That is another sense. But the real Ramayana means the Ramayana composed by Valmiki Rama.
அது வேறொரு அர்த்தம். ஆனால் உண்மையில் ராமாயணம் என்றால் வால்மீகி ஆல தொகுக்கப்பட்டது. வால்மீகி ராமாயணம்.
Ramayana composed by Maharshi Valmiki.
மகரிஷி வால்மீகியால் இயற்றப்பட்ட ராமாயணம்.
And this is it is a popular notion that this is Ramayana, but actually this book is called Ramacharitmanas.
பிரபலமாக இந்த புத்தகத்தை ராமாயணம் என்று அறியப்பட்டு வருகிறது. ஆனா உண்மையிலேயே இந்த புத்தகம் ராமச்சரித்த மனசன்னு தான் சொல்லப்படுது.
So some of the description of Rama are there. Not all the description.
ராமரை பற்றிய சில விவரங்கள் இருக்கு, ஆனா எல்லா விவரங்களும் கிடையாது.
There are many differences from the original Valmiki Ramayana. Anyway, this is song of a devotee for his Lord Rama.
வால்மீகி ராமாயணத்திலிருந்து இதுல சில வித்தியாசங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த பாடலானது ஒரு பக்தரால பகவான் ராமருக்காக இயற்றப்பட்டது.
In that sense you can call it Ramayana, but this book is actually Ramacharitmanas.
அந்த அர்த்தத்துல இது ராமாயணம்னு நீங்க சொல்லலாம் கூட. ஆனால் உண்மையிலேயே இந்த புத்தகம் ராமச்சரித்த மானசன்னு தான் அழைக்கப்படுது.
So, in the fifth chapter, Sundarkanda, it is a very nice verse. God is that Shantam Shasatam Aprameya Anagam Nirvana Shanti Pradam. Each word is meaningful.
ஐந்தாவது அத்தியாயம் சுந்தரகாண்டத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. சாந்தம் சாஸ்வதம் அப்ரமேயம் அனகம் நிர்வாண சாந்தி பிரதம். ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் நிறைந்ததா இருக்கு.
சாந்தம், தி லார்ட் இஸ் நெவர் டிஸ்டர்ப்.
சாந்தம், பகவான் எப்பொழுதுமே தொந்தரவு அடைவதில்லை.
Why shall we disturb? Just like we are in this material world, we are always disturbed in so many ways.
ஏன் அவர் தொந்தரவு அடையணும்? இந்த பௌதிக உலகத்துல நம்ம எப்பொழுதுமே பல விதங்கள்ல தொந்தரவு அடைஞ்சிட்டு இருக்கோம்.
The duration life is short and we are always embarrassed with so many problems, political, social, religious, cultural, so many things.
ரொம்ப குறுகிய ஆயுள் இருக்கு. எப்பொழுதுமே எத்தனையோ பிரச்சனைகளால ரொம்ப தர்ம சங்கடம் அடைறோம். அரசியல், சமூகம், மதம், கலாச்சாரம், இந்த மாதிரி பல விஷயங்கள்.
And family, maintenance of family is more difficult than maintaining an empire.
மேலும் குடும்பம், குடும்ப பராமரிப்புன்றது ஒரு ராஜ்யத்தை பராமரிக்கிறத விட கஷ்டமானதா இருக்கு.
So, this material world is full of anxiety. I have several times explained. Asat graha, because we have accepted something which is not eternal.
அதனால இந்த பௌதிக உலகம் எப்பொழுதுமே கவலைகள் நிரம்பியது. ஏன்னா பலமுறை நான் விளக்குனது போல அசத் கிரகா நம்ம நித்தியம் இல்லாத விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கோம்.
Anything which is not eternal will always create disturbance.
எதுவா இருந்தாலும் நிரந்தரம் இல்லாததுன்னா எப்பொழுதுமே தொந்தரவு பண்ணிட்டே தான் இருக்கும்.
But because the Lord is eternal.
ஆனால் பகவான் நித்தியமானவர் அப்படின்றதால அவர் சாந்தம்.
Whenever you find the face of Lord Krishna, Rama, Vishnu, you find smiling with peace.
எப்பெல்லாம் நம்ம பகவான் கிருஷ்ணர் அல்லது ராமர் விஷ்ணுவோட திருமுகத்தை பார்த்தாலும் அமைதியான புன்சிரிப்போட பார்க்க முடியும்.
As soon as you see, you become also peaceful. It's very fair. It's so nice. Shanta.
நீங்க பார்த்த மாத்திரத்திலே நீங்களும் கூட அமைதி ஆயிடுவீங்க. அவருடைய திருமுகம் அவ்வளவு அருமையானது. சாந்தம்.
And Shashvatam. Shashvatam means original. It's not that Rama and Krishna, as the Mayavadi philosopher says that the impersonal Brahma appears in form.
அடுத்து சாஸ்வதம். சாஸ்வதம் அப்படின்னா ஆதி ஆனவர். ராமரும் கிருஷ்ணரும் மாயாவாதிகள் சொல்றது போல அருவ பிரம்மனிலிருந்து ரூபமா தோன்றியவர்கள் கிடையாது.
This is Akarna.
அது அயோக்கியத்தனம்.
Actually, he appears in his own form. As it is stated in the Bhagavad Gita, Sambhavami Atmamayaya.
உண்மையிலேயே அவர் அவரது சொந்த ரூபத்தில் தோன்றுகிறார். பகவத் கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரி சம்பவாமி ஆத்மமாயா.
We are accepting this form not by our own potency. I have accepted this body, you have accepted this body not by your own will.
நம்ம இந்த உடலை ஏற்றுக்கொள்றது நம்முடைய சொந்த சக்தியினால அல்ல. நான் இந்த உடலை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நீங்க இந்த உடலை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, ஆனா உங்களுடைய சொந்த விருப்பத்தினால இல்ல.
You have been forced to accept a particular type of body according to your word.
உங்களுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை ஏற்றுக்க நீங்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கீங்க.
You cannot make choice. Otherwise, everyone would have made his choice to take birth in America or some place like that or heavenly planet. Oh, that is not choice.
உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது. அப்படி இல்லனா எல்லாருமே அமெரிக்காவிலயோ அல்லது அந்த மாதிரி இருக்கிற வேற சொர்க்க லோகங்கள்லயோ எங்கேயாவது தான் அவங்களுடைய பிறப்பை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழி இல்ல.
Just like the foreigners, they apply for immigration. The choice depends on the highest authority.
வெளிநாட்டினர் வேறொரு நாட்டுக்கு போறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை பொறுத்தது அது.
Similarly, this body is not Shashvata. It is not my original body. This body is changing.
அதே மாதிரி இந்த உடலானது சாஸ்வதம் அல்ல. இது என்னுடைய உண்மையான உடல் அல்ல. இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கு.
I may have this body this time. I may have another body. Another species of life. Therefore, it is not Shashvatam.
இந்த முறை எனக்கு இந்த உடல் இருக்கலாம். எனக்கு அடுத்த முறை வேறொரு உயிரின வாழ்க்கையில வேற ஒரு உடல் இருக்கலாம். அதனால இது சாஸ்வதம் அல்ல.
But the Lord's body is Shashvatam. As it is confirmed in the Bhagavad Gita, Shashvatam Purusam. And he's enjoying. The same word is used here.
ஆனால் பகவானது உடலானது சாஸ்வதம் பகவத்கீதையில உறுதி செய்யப்பட்டிருக்கிறது போல சாஸ்வதம் புருஷம், அவரே அனுபவிப்பாளர். அதே வார்த்தை இங்கேயும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு.
சாந்தம் சாஸ்வதம் அப்ரமேயம். அப்ரமேயம் மீன்ஸ் தட் கேனாட் பீ மேஜர்.
சாந்தம் சாஸ்வதம் அப்ரமேயம். அப்ரமேயம் அப்படின்னா அதை அளக்க முடியாது. மாயாவாதிகளால இது எப்படி அளவிட முடியாததா எல்லையற்றதா இருக்குன்றத அவங்களால புரிந்து கொள்ள முடியறதில்ல.
God is unlimited, immeasurable, they take it for impersonal.
அதனால தான் கடவுள் எல்லையற்றவர், அளவிட முடியாதவர்னு சொன்ன உடனே அவங்க அதை அருவமா எடுத்துக்கொள்றாங்க.
They cannot conceive that God can assume any extensive form without any difficulty.
கடவுளால எவ்வளவு பெரிய ஒரு ரூபத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் ஏற்க முடியும் அப்படின்றத அவங்களால உணர முடியவில்லை.
Just like he appeared as Barahadev. The Barahadeva, he appeared in such a gigantic body that he could lift this whole planet by his staff.
உதாரணத்துக்கு பகவான் வராகதேவரா தோன்றினார். வராகதேவர் மிகப்பெரிய உடலோட தோன்றினார். அவரால இந்த மொத்த பூலோகத்தையும் அவருடைய அந்த தந்தத்தால தூக்க முடிஞ்சது.
Just imagine how much great body he assumed. So, அப்ரமேயம்.
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப அவருடைய உடல் எவ்வளவு பெருசா அவரை எடுத்துறக்கணும்னு.
Another, he can assume so small body just like Parikshit Maharaj when he was within the womb of his mother attacked by the atomic energy. So Krishna entered the womb of his mother and saved him. Just imagine how small he became.
இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா அவர் ரொம்ப சிறிய உடலாகவும் எடுக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு பரீட்சித் மகாராஜ் அவரோட தாயோட கர்ப்பத்தில் இருந்த போது அணு ஆயுதத்தால் தாக்கப்பட்டார். கிருஷ்ணர் அந்த தாயோட கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சு இவரை காப்பாத்துறார். அப்போ கற்பனை பண்ணி பாருங்க அவர் எவ்வளவு சின்ன உடலா எடுத்திருக்கணும்னு. அதனாலதான் அவர் அப்ரமேயம். அப்படின்னா அவர் எவ்வளவு சிறியவர் எவ்வளவு பெரியவர் என்றத உங்களால அளக்க முடியாது.
மாயாவாதிகளால
மிகப்பெரிய விஷயமா கருத முடியுது. ஆனா கிருஷ்ணர் சின்ன ரூபத்திலயும் வர முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஜெகநாதர், அவர் எஜமானர், அவர் இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கே உரிமையாளர். அவர் இவ்வளவு அழகா ஒரு சின்ன ரூபத்துல நம்ம அவருக்கு சேவை பண்ணணும்ன்றதுக்காக அவரை அடையிற வகையில அவர் அமைஞ்சிருக்கார்.
This is God. Therefore, அப்ரமேயம், immeasurable. Immeasurable does not mean simply great.
இவர் தான் கடவுள். அதனாலதான் அப்ரமேயம், அளவிட முடியாதவர். அளவிட முடியாதவர் அப்படின்னா வெறுமனே ரொம்ப பெருசா இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் அல்ல. அளவிட முடியாதவர் அப்படின்னா அவர் எவ்வளவு சிறியவர் என்றத கூட அளவிட முடியாது. அனோர் அணியான் மகத்தோ மகியான். அவர் பெரியவைகளில் பெரியவர், சிறியவைகளில் சிறியவர். அதனாலதான் அப்ரமேயம்.
அனகம். அனகம் மீன்ஸ் this material contamination cannot touch. Etadisasayasanam Isha, the Supreme Lord means that he may come any form.
அனகம். அனகம் அப்படின்னா எந்த பௌதிக களங்கமும் அவரை தொட முடியாது. ஏதஸ் ஈஷஸ்ய ஈஷனாம், ஈஷா முழுமுதற் கடவுள் அப்படின்னா அவர் எந்த ரூபத்தில் வேணா வரலாம்.
Just like he appears as the boar, hog, that does not mean he is hog.
இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு பன்றியா வந்தார், அதுக்காக அவர் ஒரு பன்றின்ற அர்த்தம் அல்ல. அவர் ஒரு பன்றியாக செயல்பட்டாலுமே கூட அவர் அனகம். எப்படி அது சாத்தியமாகும்? ஏன்னா அவர் தேஜியசம் ந தோஷயா.
தேஜியசம் just an example is that the sun is so powerful that he is soaking water from everywhere. He is soaking water even from the filthy place where people are passing urine and stool.
தேஜியசம் அதுக்கு உதாரணம் சூரியன். சூரியன் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அது எல்லா இடத்திலிருந்தும் தண்ணியை உறிஞ்சது. மக்கள் மழை ஜலம் கழிக்கிற கூடிய சுத்தம் இல்லாத இடத்துல இருந்து கூட சூரியன் தன்னைய உறிஞ்சது.
But sunshine is so powerful that it is soaking water from the urinal and lavatory and latrine, but still sun is pure.
ஆனா சூரிய ஒளி அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கிறதால மழை ஜலம் கழிக்கக்கூடிய இடம் கழிப்பிடங்கள்ல இருந்து கூட தண்ணியை உறிஞ்சினாலும் சூரியன் தூய்மையாகவே இருந்து கொண்டிருக்கு.
And by the sun's contact, that place also becomes pure.
சூரியனோட தொடர்புல வர்றதுனால அந்த இடமும் தூய்மையாகுது.
This is called purity. Even impure, even I am impure. If I am in touch with Krishna consciousness, then I also become pure. He does not become impure.
இதுதான் தூய்மைன்னு அழைக்கப்படுது. தூய்மை இல்லாம இருந்தாலுமே கூட இப்ப நான் தூய்மை இல்லாம இருக்கேன், இப்ப நான் கிருஷ்ண உணர்வோட தொடர்புக்கு வந்தேன் அப்படின்னா அப்ப நானும் தூய்மை அடைறேன், அவர் களங்கம் அடைவதில்லை. நம்ம ரொம்ப சின்னவங்க, நம்ம ஒரு கலங்கப்பட்ட இடத்துக்கு போனோம் அப்படின்னா எனக்கு அந்த கலங்கம் தொற்றிக்கொள்ளும், எனக்கு அந்த கலங்கம் பாதிக்கப்பட்டுடும்.
கிருஷ்ணா ராமா சோ பவர்ஃபுல் தட் ஈவன் எ கான்டமினேட்டட் பர்சன் அப்ரோச்சஸ் ஹிம்.
ஆனால் கிருஷ்ணர் அல்லது ராமர் அவங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கன்னா கலங்கமடைந்த நபர்கள் அவர்களை அணுகினாலுமே
கூட
கிருஷ்ணர் கலங்கமடைவதில்லை, மாறாக அந்த கலங்கமடைந்த நபர் தூய்மை அடைகிறார். இத புரிந்து கொள்றது ரொம்ப நல்லது. அதனால யார் வேணாலும் எந்த நோக்கத்தோடும் கிருஷ்ணர் அல்லது ராமரை அணுகும் போது அவங்க அனகம் ஆகுறாங்க, நிர்வாணம்.
நிர்வாண சாந்தி பிரதம். திஸ் நிர்வாண மீன்ஸ்
நிர்வாண சாந்தி பிரதம். இந்த நிர்வாணம் அப்படின்னா முடிஞ்சிடுறது.
Material life, material existence is always full of threefold misery.
இந்த பௌதிக வாழ்க்கை, இந்த பௌதிக இருப்பானது எப்பொழுதுமே மூவகையான துன்பங்களால் ஆனது.
Krishna Rama can give you a position by which you can stop all this nonsense.
ஆனால் கிருஷ்ணர் அல்லது ராமரால உங்களுக்கு ஒரு நிலையை கொடுக்க முடியும், அதன் மூலமாக நீங்க இந்த எல்லா அபத்தங்களையும் நிறுத்த முடியும். நிர்வாண சாந்தி பிரதம் பிரம்ம சம்பு ஃபனீந்திரஸ்தேபியோ நிஷாம். பிரம்மா தேவர்கள், பல கோடிக்கணக்கான தேவர்கள் இருக்காங்க. எல்லா தேவர்கள்லையும் பிரம்மாவும் சிவபெருமானும் தலைமையானவர்களா கருதப்படுறாங்க.
பிரம்மா சிவா பனீந்திரா, பனீந்திரா மீன் சேஷம், விஷ்ணு.
பிரம்மா சிவா பனீந்திரா, பனீந்திரா அப்படின்னா சேஷா, அவரும் கூட விஷ்ணுவோட அவதாரம். இவங்க எல்லாருமே முழுமுதற் கடவுளோட சேவையில ஈடுபட முடியும். அப்படின்னா விஷ்ணுவே முழுமுதற் கடவுள், சிவபெருமானை விட உயர்வானவர் அர்த்தம். விசேஷமா இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரம்மா சம்புன்னு. சம்பு அப்படின்னா சிவபெருமானை குறிக்குது.
பிரம்மா சம்பு
வேதாந்த என்றால் இறுதியான அறிவு, ஞானம் அர்த்தம். இந்த இறுதியான ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரால பரமபுருஷர் பகவானான ராமர் அல்லது கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். யாருக்கு கொஞ்சமா அறிவு இருக்கோ அவங்க இடைப்பட்ட நிலையான அருவ பிரம்மன் வரைக்கும் போக முடியும்.
பட் தே கனாட் என்டர் இன்டு தி நாலேஜ் ஆஃப் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் ராமா. தட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் தி பகவத் கீதா பை அர்ஜுன் தட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பர்சனாலிட்டி.
ஆனால் அவர்களால பரமபுருஷ பகவானான ராமரின் ஞானத்திற்குள் நுழைய முடியாது. அது பகவத் கீதையில அர்ஜுனனால விளக்கப்பட்டிருக்கு. அதாவது உமது வியக்தித்துவத்தை புரிந்து கொள்வது மிக சிரமமானது.
Actually, we are experiencing. If we speak something impersonal, they think it is very learned. And when we speak of something personal, they think it is old style.
உண்மையிலே நம்ம அதை அனுபவப்பட்டு இருக்கிறோம். எப்பெல்லாம் நம்ம அருவத்தை பத்தி பேசுறோமோ மக்கள் நினைக்கிறாங்க, ஓ இது ரொம்ப கற்றறிந்தவர்களோட பேச்சுன்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம வியக்தித்துவத்தை பற்றி ரூபத்தை பற்றி பேசுறோம்னா, ஓ இது ரொம்ப பழசு, ரொம்ப பழைய பாணியா இருக்குன்றாங்க.
This is nonsense. Practically, the personality of God is the ultimate knowledge. But, men with poor fund of knowledge, a little stock of knowledge, they cannot understand.
இது அபத்தமானது. நடைமுறையில சொல்லணும்னா பரமபுருஷ பகவான் தான் இறுதி ஞானமே. ஆனா இந்த அறிவு பற்றாக்குறையில இருக்கிறவங்க, ரொம்ப குறைவான அறிவுடையவங்களால இத புரிந்து கொள்ள முடியாது. இப்ப அவர் அருபம் அப்படின்னா எப்படி பிரம்மாவும் சம்புவும் அவருடைய சேவையில் ஈடுபட முடியும்? அவர் ஒரு நபர்.
பிரம்மா சம்பு பனீந்திர சீபமணி சம்பிதாந்த பேதம் வேதாந்த பிதம் தீஸ் மாயாவாதீஸ் தே ஹேவ் சங்கராச்சார்யா தே ஹேவ் தேர் ஹரிர பாஸ்டர் தே ஹேவ் ட்ரைட் டு ப்ரூவ் தி சுப்ரீம் லார்ட் ஹஸ் இம்பர்சன் திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி
வேதாந்த வேத்தியம். மாயாவாதிகள் சங்கராச்சாரியர் அவங்களுடைய இந்த சரீரக பாஷ்யத்தின் மூலமா முழுமுதற் கடவுள் அருவம்ன்றத நிரூபிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அது உண்மை அல்ல.
வேதாந்த பேர் தான். இட் இஸ் கன்ஃபார்ம் இன் தி பகவத்கீதா. வேதைச்ச சர்வை அகமேவ வேத்யம். வேதாந்த பித் வேதாந்த கிருத்ய அகம்.
வேதாந்த வேத்யம் இது பகவத்கீதையில உறுதி செய்யப்பட்டிருக்கு. வேதைச்ச சர்வை அகம் வேத வேத்யம் வேதாந்த வித் வேதாந்த கிருத் ச அகம்.
கிருஷ்ணா சேஸ் தட் ஆல் தி வேதாஸ் இன்க்ளூடிங் வேதாந்தா. If somebody says the Vedanta is describing impersonal Brahma.
Krishna சொல்றார் எல்லா வேதங்களும் வேதாந்தம் உட்பட. இப்ப யாராவது வேதாந்தம் வந்து அருவ பிரம்மனை விளக்குதுன்னு சொல்றாங்கன்னா,
பட் கிருஷ்ணா சேஸ் தட் ஹவ் இட் கேன் டு வேதாந்த பீட். I am the actual knower of Vedanta. I am actual composer of Vedanta. So, I am the supreme.
ஆனா கிருஷ்ணர் சொல்றார் எப்படி அது முடியும்? வேதாந்த வித் நானே வேதாந்தத்தால் அறியப்பட வேண்டியவன், நானே உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவன், அப்படின்னா நானே பரமன்.
So, this Mahavadi philosophers, they can't understand. They think that Vedanta in India, the Mahavadi sannyasis are known as Vedanti.
அதனால இந்த மாயாவாதிகளால இதை புரிந்து கொள்ள முடியறதில்லை. இந்தியாவில் மாயாவாத சன்னியாசிகள் அப்படின்னா வேதாந்திகள் அறியப்படுறாங்க.
Therefore my society, Vaishnava society, has particularly given me this title, Bhakti Vedanta. Vedanta means Bhakti.
அதனாலதான் என்னுடைய இயக்கத்துல, இந்த வைஷ்ணவ இயக்கத்துல குறிப்பா இந்த பக்தி வேதாந்த என்ற தலைப்பு இருக்கு. வேதாந்த அப்படின்னாவே பக்தி
தான்.
மாயாவாத சன்னியாசிகளுக்கு இது சவால்.
This particular title was given after due consideration that my humble self should be awarded this title.
இந்த குறிப்பிட்ட பட்டமானது அடியனுக்கு மிகவும் கருத்தில் கொண்டு உரிய தலைப்பாக வழங்கப்பட்டது. வைஷ்ணவ சமுதாயத்தில் இது ஒரு புதிய பட்டம்.
மாயாவாதி philosophers, they are sometimes a surprise that how Samiji is Vedanti at the same time Bhakti.
அதனால இந்த மாயாவாதிகள்லாம் சில சமயத்தில் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி சுவாமிஜி வேதாந்தியா இருந்துட்டு அதே சமயத்தில் பக்தியும் இருக்க முடியும்.
But actually they do not know Vedanta means Bhakti. Real Vedanta commentary is Srimad Bhagavat.
ஆனா உண்மையிலேயே வேதாந்தா அப்படின்னாவே பக்தி தான்றது அவங்களுக்கு தெரியாது. உண்மையான வேதாந்தத்தினுடைய வியாக்கியானமே ஸ்ரீமத் பாகவதம்.
பாஷ்யம் பிரம்மசூத்ரானா. பிரம்மசூத்ர மீன்ஸ் திஸ் வேதாந்த சூத்ரா. வேதாந்த பேர் தான். சிவ குறிஞ்சி லார்ட் சிவர், லார்ட் பிரம்மா, தே ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சுப்ரீம்.
பாஷ்யம் பிரம்மசூத்ரானா. பிரம்மசூத்ர அப்படின்னா வேதாந்த சூத்திரம். வேதாந்த வேத்யம் சிவபிரிஞ்சி. சிவபெருமானும் பிரம்மதேவரும் பரமனை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க.
Flickering knowledge? No. Through the Vedanta. Vedanta. Veda is a satpayahamayabha.
இதோ ஒரு அறிவினாலையா? இல்லை. வேதாந்தத்து மூலமா. வேதாந்த வேதைஷ சர்வை அகம் வேத வேத்யம்.
And Vibhom. Vibhom means the greatest. Nobody is greater than the Supreme Lord.
மற்றும் விபும். விபும் அப்படின்னா மிகச்சிறந்தவர், உயர்ந்தவர் அர்த்தம். யாருமே முழுமுதற் கடவுளை விட உயர்ந்தவர்கள் கிடையாது.
ராமாக்கியம் ஜெகதீஸ்வரம் அண்ட் இஸ் ராமா. We chant daily, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி. ராமாக்கியம்.
ராமாக்கியம் ஜெகத் ஈஸ்வரம். அவர் தான் ராமர். நம்ம தினமும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஜபம் பண்றோம். ராமாக்கியம்.
ராம மீன்ஸ் ரமணியம், தி பியூட்டிஃபுல் ஆர் தி என்ஜாயர். ராமாக்கியம்.
ராமா அப்படின்னா ரமணீய, அழகான அல்லது அனுபவிப்பாளர் அர்த்தம்.
அண்ட் ஜெகதீஸ்வரம் அண்ட் ஹி இஸ் தி மாஸ்டர் ஆர் தி ப்ரொபைட்டர் ஆஃப் தி ஹோல் யூனிவர்ஸ்.
மேலும் ஜெகதீஸ்வரம் அவரே எஜமானர், இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் உரிமையாளர்.
சுரகுரு, சுரா மீன்ஸ் தி டெமிகாட்ஸ் அண்ட் குரு இஸ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சுரகுரு. ஜஸ்ட் லைக் அர்ஜுன் ஹி இஸ் சுரா அண்ட் ஹிஸ் குரு இஸ் கிருஷ்ணா.
சுரகுரு, சுரா அப்படின்னா தேவர்கள், குரு அப்படின்னா குரு, சுரகுரு. இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுனன் சுரா, அவனுடைய குரு கிருஷ்ணர்.
Banasdev, his guru, Narada's guru is Brahma, Brahma's guru is Krishna.
Vyasadevarudaiya guru Naradar, Naradarudaiya guru Brahma, Brahmavoda guru Krishna.
The Sura guru is Maya Manusya. And when he appears as human being, that is Maya.
Anale avar Sura guru மாயா மனுஷம், அவர் மனிதனாக தோன்றும் போது அது மாயா.
மாயான்னா
உண்மையிலே அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, பரமபுருஷ பகவான். ஆனா இந்த அயோக்கியர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த ராமரும் கிருஷ்ணரும் நம்மள ஒருத்தரா தோன்றதுனால அவர் ஒரு சாதாரண நபர்.
This is the version of the rascals that Rama, especially there is a class who are known as Arya Samaji.
இதுதான் இந்த அயோக்கியர்களுடைய கருத்து. குறிப்பா ஆரிய சமாஜன் அறியப்படுற ஒரு பிரிவினர் இருக்காங்க.
They do not agree that the supreme person can, supreme god can appear as Rama and Krishna.
முழுமுதற் கடவுள் ராமராகவும் கிருஷ்ணராகவும் தோன்ற முடியும், அவர் ஒரு நபர் என்றத அவங்க ஒத்துக்கிறது இல்ல.
They do not know that although he appears as one of us in the form of human body, he is not a human being. He is the supreme personality of God.
மனித உடல்ல நம்மள ஒருத்தரா அவர் தோன்றி இருந்தாலுமே கூட அவர் மனிதன் அல்ல, அவர் பரமபுருஷ பகவானே அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது.
Therefore it is called Rama, Maya Manusya, Hari. He is Hari. Hari means the supreme personality of God who can give you all pleasure, taking all your miserable condition is Hari.
அதனால தான் இது ராமாக்கியான்னு அழைக்கப்படுது. மாயா மனுஷ்ய ஹரி, ஹரி அப்படின்னா பரமபுருஷ பகவான் எல்லா உங்களுடைய துன்பகரமான சூழ்நிலையும் எடுத்துட்டு எல்லா இன்பத்தையும் வழங்க வல்லவர், அவர் தான் ஹரி.
சபந்தேஹம் கருணாகரம் ரகுவரம் பூபால சூடாமணி. சோ இஸ் ஆஃபரிங் இஸ் ரெஸ்பெக்டபுள் ஒபிசன்சஸ் டு தி லார்ட் ராமா.
அவரது மரியாதை கலந்த நமஸ்காரங்களை பகவான் ராமருக்கு அர்ப்பணிக்கிறார்.
கருணாகரம் ஹி கம்ஸ் பரித்ராணா சாதுனா vinashaya duskitam, therefore he is karuna akaram. Akaram means mind.
Karuna akaram avar varar paritranaya sadunam vinashaya saduskritam, adanal da avar karuna akaram. Akaram appadina surangam.
He is the great mind of mercy. Karuna akaram raghuvaram,
avar karunayin megaperiya surangam. Karuna akaram ரகுவரம்.
And because he appears in the dynasty of Maharaj Raghu, so he is the supreme personality in the Raghu dynasty. ரகுவரம்,
ரகு மகாராஜோட வம்சத்தில் அவர் தோன்றியதால அவர் ரகு வம்சத்தின் பரமபுருஷ பகவான் ரகுவரம்.
And பூபால சூடாமணி and he is the helmet of all kings. Chudamani. Chudamani means money. Money means pearl. And Chuda means helmet.
மேலும் பூபால சூடாமணி அவரே எல்லா மன்னர்களின் தலை சிறந்தவர். சூடாமணி மணி அப்படின்னா முத்துக்கள், சூடா அப்படின்னா கிரீடம்.
So the pearl is placed in the crown, so he is the, although he appeared as as king, but he is the helmet of all kings.
அதனால அந்த முத்து அந்த கிரீடத்துல பதிக்கப்படுது. அவர் ஒரு மன்னராக தோன்றினாலும் அவர் எல்லா மன்னர்களிலும் தலை சிறந்தவராக இருந்தார். இவ்விதமாக ராமரை பற்றின விவரங்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்லோகத்தை விளக்க சொல்லி மாதாஜி வேண்டினாங்க, நான் விளக்க முயற்சித்தேன்.
Now today is our Radhashtami ceremony. I must speak now something about Radharani.
இன்று ராதாஷ்டமி விழா, அதனால் ராதாரணியை பற்றி நான் ஏதாவது பேச வேண்டும்.
And then I shall go up, reach my apartment at 12.
பிறகு எனது குடியிருப்புக்கு 12 மணிக்கு நான் மேலே போக வேண்டும்.
In the meantime, you can observe the ceremonies.
அதே சமயத்தில் நீங்க இந்த விழாவை தொடர்ந்து கொண்டாடலாம்.
ராதாராணி, ராதாராணி டுடே ஸ்ரீமதி ராதாராணி.
இன்றைய நாள் ஸ்ரீமதி ராதாராணி தோன்றிய நாள்.
ராதாராணி இஸ் தி பிளேசர் பொட்டன்சி ஆஃப் கிருஷ்ணா.
ராதாராணி கிருஷ்ணரின் ஆனந்த சக்தி.
கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் பிரம்மா. Just try to understand. Krishna is the supreme Brahma, Param Brahma, Param Dhamma, Pavitram Paramam Bhava.
Purindu kolla muyarchi pannunga. Krishna re Parabrahman. Parabrahma, Param Dhamma, Pavitram Paramam Bhavan.
So, when Parabrahma wants to enjoy, that enjoying spirit is there in the Parabrahma. Otherwise, we cannot have this enjoying spirit.
அந்த பரபிரம்மன் அனுபவிக்கணும்னு விருப்பப்படும் போது அனுபவிக்கணும்ன்ற அந்த சுபாவம் அந்த பரபிரம்மனுக்குள்ளும் இருக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த அனுபவிக்கிறதுக்கான விருப்பம் இருக்காது.
Because we are part and parcel. Therefore, we have got that enjoying spirit.
ஏன்னா நம்ம அவரோட அம்சம்ன்றதுனால நமக்கும் அந்த அனுபவிக்கணும்ன்றதுக்கான சுபாவம் இருக்கு. ஆனால் அது பௌதிகமா கலங்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த உண்மை இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் அவர் அனுபவிக்கிறார். அதே அனுபவிக்கிற சுபாவம் நம்மகிட்ட இருக்கு. ஆனா எப்படி அதை அனுபவிக்கிறதுன்றது நமக்கு தெரியல. நம்ம இந்த ஜடத்தோட, இந்த மந்தமான ஜடத்தோட அனுபவிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். நம்ம ஆன்மீகமானவங்க.
பிரம்மா, பிரம்ம சுகானுபூத்யா பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஃபீல் வாட் இஸ் பிரம்ம சுகம், பிரம்மானுபவம்.
பிரம்மன் சுகானுபூத்யா மக்கள் அந்த பிரம்ம சுகம் என்னன்றத உணர முயற்சிக்கிறாங்க. அதாவது பிரம்மானுபவத்தினுடைய இன்பம்.
That is not material pleasure.
அது பௌதிகமான இன்பம் அல்ல.
So many yogis, they have given up their family life, their kingdom and meditating to achieve that Brahma pleasure.
எத்தனையோ யோகிகள் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு, ராஜ்யத்தை விட்டுட்டு பிரம்மானந்தத்தை அடையறதுக்காக தியானம் செய்யறாங்க.
Actually, the idea is Brahma place. So many brahmacharis, so many sannyasis, they are trying to achieve that Brahma pleasure, and in order to achieve that Brahma pleasure, they are neglecting, they are kicking off all this material pleasures.
உண்மையிலேயே அவங்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த பிரம்மானந்தம் தான். எத்தனையோ பிரம்மச்சாரிகள், எத்தனையோ சன்னியாசிகள் அவங்க இந்த பிரம்ம ஆனந்தத்தை அடைய முயற்சிக்கிறாங்க. அந்த பிரம்மானந்தத்தை அடையிற நோக்கத்தில் அவங்க எல்லா இந்த பௌதிக இன்பத்தை எல்லாம் உதாசீனப்படுத்துறாங்க, உதச்சி தள்ளுறாங்க. பிரம்ம ஆனந்தம்ன்றது சாதாரண பௌதிக இன்பம் நீங்க நினைக்கிறீங்களா?
To achieve a portion of Brahma pleasure, if they are kicking off all this material pleasure.
சிறிதளவு பிரம்ம ஆனந்தத்தை அடையறதுக்காக எல்லா பௌதிக இன்பத்தையும் அவங்க தூக்கி எறிகிறாங்க.
Don't talk of ourselves, we are ordinary men. We are in the history, we have got instances that Bharat Maharaj. Bharat Maharaj, under whose name this planet is called Bharat Varsh.
எங்களை பற்றி பேச வேண்டாம், நாங்க சாதாரண நபர்கள் தான். ஆனா வரலாறுல எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. பரத மகாராஜா இருக்கார், அவருடைய பெயர்ல தான் இந்த பரத வருஷம்ன்ற இந்த அண்டத்துக்கு பெயரே வந்தது.
That Bharat Maharaj was the emperor of the whole world. And as emperor, he had his beautiful wife, young children, but at the age of 24 years, just young man, he gave up everything.
அந்த பரத மகாராஜர் உலகத்தையே ஆட்சி பண்ணிட்டு இருந்த பேர அரசர். அந்த பேரரசருக்கு அழகான மனைவி இருந்தாங்க, இளம் குழந்தைகள் இருந்தாங்க. 24 வயசுல, இளம் வயசுல எல்லாத்தையுமே அவர் விட்டுட்டார்.
Okay, this is very old story of course, but you know Lord Buddha, he was also a prince.
சரி, இதெல்லாம் ரொம்ப பழைய கதை தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். புத்தரும் கூட, அவரும் ஒரு இளவரசர்.
He was also a prince, not ordinary man. And he was Kshatriya, and he was always enjoying with beautiful women.
அவரும் இளவரசர், சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு க்ஷத்ரிய, எப்பொழுதுமே அழகான பெண்களோடு அனுபவிச்சுட்டு இருந்தார்.
That is the palace pleasure custom in every oriental country.
அது அரண்மனைகளில் கிடைக்கூடிய இன்பம். அது கிழக்கத்திய நாடுகளில் வழக்கமானது.
Then in the palace there are many beautiful girls that are always dancing and giving pleasure to the king and the prince.
அரண்மனையில் எப்பவுமே அழகான நிறைய பெண்கள் இருப்பாங்க. அவங்க எப்பொழுதுமே நடனம் ஆடிக்கொண்டு மன்னருக்கும் இளவரசருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பாங்க.
So Lord Buddha was also in such place, but he gave up everything and began to meditate.
புத்தரும் கூட அந்த மாதிரியான இன்பத்துல தான் இருந்தார். ஆனா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தியானம் செய்ய தொடங்கினார்.
There are many hundreds of instances in Indian history that to realize the Brahma pleasure, they give up everything.
Brahma ஆனந்தத்தை உணர்றதுக்காக எல்லாத்தையும் விடுற இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இந்திய வரலாறுல இருக்கு.
They give up everything. That is the way. Tapasya means voluntarily accepting something severe for realizing the supreme pleasure. That is called tapasya.
அவர்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. தபஸ்யா என்றால் பரம இன்பத்தை உணர்வதற்காக தானாகவே சிரமமான ஒன்றை ஏற்றுக்கொள்வது.
So, if for tasting a little Brahma pleasure, all materialistic pleasures are to be given up. Do you think that the Supreme Brahma, Lord Krishna, is enjoying this material pleasure? Is it very reasonable?
சிறிதளவு பிரம்மானந்தத்தை சுவைப்பதற்காக எல்லா பௌதிக இன்பத்தையும் கைவிடுறது அப்படின்னா, இந்த பரபிரமனான கிருஷ்ணர் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம் ஏதோ பௌதிகமான இன்பம் நினைக்கிறீங்களா? அது நியாயமானதா?
This Krishna is enjoying Lakshmi Sahasra Shata Sambhama Sibumanam and there are thousands of goddess of fortune are engaged in his service.
இந்த கிருஷ்ணர் அவர் எப்படி அனுபவிக்கிறார்னா, லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேபமானம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செல்வ திருமகள்கள் அவருடைய சேவையில ஈடுபடுறாங்க. அந்த லட்சுமிகள் எல்லாம் பௌதிகமான பெண்கள்னு நினைக்கிறீங்களா?
How Krishna can take place in the material woman? No, this is mistake.
எப்படி கிருஷ்ணர் பௌதிகமான பெண்களிடமிருந்து இன்பத்தை அடைய முடியும்? இல்ல, அது தவறு.
ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாவி சாவிஜ ஏவ நிஜருபயாபலாவி in the Brahma Sangita I find that he expands his ananda chinmaya rasa, the mela of transcendental pleasure potency.
Brahma Sangita la neenga enna paakalana avarada ananda chinmaya rasata virivu padutrar, adhavadu adu unnada ananda chaktiyin rasa.
And these gopis are expansion of his pleasure potency, and Radharani
இந்த கோபியர்கள் எல்லாம் அவரது அந்த ஆனந்த சக்தியின் விரிவாக்கம. ராதாராணி அதுல மையமா இருக்காங்க.
ராதாராணி இஸ் நாட் டோன்ட் டேக் ராதாராணி இஸ் அன் ஆர்டினரி வுமன் லைக் வி ஆர் அவர் வைஃப் ஆர் சிஸ்டர் ஆர் மதர். நோ,
அதனால ராதாராணிய ஏதோ ஒரு சாதாரண பெண்ணாக நம்முடைய மனைவியோ சகோதரியோ அல்லது தாயை போலவோ கருதாதீங்க. அப்படி அல்ல.
She is the pleasure potency. And the birth of Radharani was not from the womb of any human being.
அவங்க ஆனந்த சக்தி. ராதாராணியோட தோற்றம் கூட எந்த ஒரு மனிதரிடமிருந்தும் தோன்றவில்லை.
She was found by her father in the field while father was plowing, he saw one little nice a child is lying there, and he had no children, so he caught it and presented to the queen. Oh, here we have got a very nice child.
அவங்க பூமியில இருந்து அவரது தந்தையால கண்டெடுக்கப்பட்டாங்க. அவங்க தந்தை நிலத்தை உழுதுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன நல்ல குழந்தை நிலத்துல கிடத்தப்பட்டிருக்கு. அவருக்கு வேற குழந்தைகள் இல்லை. அந்த குழந்தையை கொண்டு வந்து ராணி கிட்ட காட்ட அவங்களும், ஓ ரொம்ப நல்ல குழந்தை கிடைச்சிருக்கு, எப்படி உங்களுக்கு கிடைச்சது, இந்த குழந்தை பூமியில இருந்தது. பாருங்க, ராஜாராணியோட ஜென்மம் இந்த மாதிரி தான் நடந்தது. அதனால இன்னைக்கு ராதாவோட ஜென்ம தினம். இந்த ராதாவோட பெயரானது ஸ்ரீமத் பாகவதத்துல காண முடியாது. நாஸ்திகர்கள்லாம் என்னது ஸ்ரீமத் பாகவதத்துல ராதாராணியோட பெயர் இல்லையேன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
But they do not know how to see it.
எப்படி இந்த பெயர் வந்தது ராதாராணி? ஆனா அவங்களுக்கு எப்படி பாக்குறதுன்றது தெரியாது.
There is Anaya Radhate. There are many gopis, but there is mentioned that by this particular gopi he is served more pleasingly.
Anaya Radhate nu குறிப்பிடப்பட்டிருக்கு. எத்தனையோ கோபியர்கள் இருக்காங்க, ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட கோபி மிகவும் இன்பத்தை கொடுக்கும் வகையில அவருக்கு சேவை செய்யறாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு.
கிருஷ்ணா அக்செப்ட் திஸ் கோபி சர்வீஸ் மோர் கிளாட்லி.
இந்த கோபியோட சேவைய கிருஷ்ணர் மிக்க மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்கிறார்.
This word, Aradhate, means worshipping.
Anaya Radhayate, Aradhyate, Aradhyate, Abdinave, Valipadradhan Artham.
From this word, Aradhate, Radha has come.
Aradhyate, Indra, Indha Vartheil Irundhu, Radha, Indra, Peyar Varudhu.
But Radha's name are there in other Puranas. This is the origin. Radha.
ஆனா ராதாவோட பெயர் மற்ற புராணங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுதான் எப்படின்ற வந்ததுன்றது.
ராதா அண்ட் கிருஷ்ணா, கிருஷ்ணா இஸ் இந்தியா அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு இந்தியா, சோ இஸ் சுப்ரீம் பிரம்மா தட் ஹி கேனாட் என்ஜாய் எனிதிங் ஆத்மனா, ஹி கேன் என்ஜாய் இன் ஹிம்செல்ஃப்.
அதனால ராதாவும் கிருஷ்ணரும், கிருஷ்ணர் அனுபவிப்பாளர், அவர் அனுபவிக்க விரும்புகிறார், அவர் பரபிரம்மன், அவர் எதையும் அனுபவிச்சதல்ல, ஆத்மராமா, அவருக்குள்ளேயே அவர் அனுபவித்துக் கொள்ள முடியும். அதனாலதான் ராதாராணி அவரது ஆனந்த சக்தியின் விரிவாக்கம். கிருஷ்ணர் வெளிப்புறமான அவருடைய இன்பத்துக்காக எதையும் தேட வேண்டியதில்லை.
He is in himself full, ஆத்மாராம். So, Radharani is expansion of Krishna.
அவர் அவராகவே முழுமையா இருக்கார், ஆத்மராமா. அதனால ராதாராணி கிருஷ்ணருடைய விரிவாக்கம்.
Krishna is the energetic and Radharani is the energy. Energy or energetic, you cannot separate.
கிருஷ்ணர் சக்திமான், ராதாராணி சக்தி. எப்படி சக்தியும் சக்திமானையும் நீங்க பிரிக்க முடியாதோ அது மாதிரி. நெருப்பிலிருந்து வெப்பத்தை உங்களால பிரிக்க முடியாது. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்க வெப்பம் இருக்கு, எங்கெல்லாம் வெப்பம் இருக்கோ அங்க நெருப்பு இருக்கு.
Similarly, wherever there is Krishna, there is Radha. And wherever there is Radha, there is Krishna. They are inseparable.
அதே மாதிரி எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ அங்க ராதா இருக்காங்க, எங்கெல்லாம் ராதா இருக்காங்களோ அங்க கிருஷ்ணர் இருக்கார். அவர்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
But he is enjoying.
ஆனால் அவர் அனுபவிக்கிறார்.
So, Swarup Damodar Goswami has described this intricate philosophy of Radha and Krishna in one verse, very nice verse.
Swarup Damodar Goswami ராதா கிருஷ்ணரை பற்றிய சிக்கலான இந்த தத்துவத்தை ஒரு ஸ்லோகத்துல, ரொம்ப நல்ல ஸ்லோகத்துல விளக்கி இருக்கார்.
ராதா கிருஷ்ண பிரணய விகிதி அல்லாதினி சக்தி ரஸ்மாத் ஏகாத்மனாபி புவி தேஹபேத உபதௌதௌ. ராதா அண்ட் கிருஷ்ணா இஸ் தி ஒன் சுப்ரீம், பட் இன் ஆர் டு என்ஜாய் தே ஹஸ் டிவைடட் இன்டு டூ.
ராதாவும் கிருஷ்ணரும் ஒரே பரம புருஷர் தான், ஆனால் அனுபவிக்கணும்ன்றதுக்காக அவங்க ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க.
Again, Lord Chaitanya joined the two into one. Chaitanya ka prakatamaduna. That one means Krishna in the ecstasy of Radha.
மறுபடியும் பகவான் சைத்தன்யர் அந்த இருவர் ஒன்றாக ஆகுறாங்க. சைத்தன்யாக்கியம் பிரகடம் அதுனா அப்படின்னா கிருஷ்ணர் ராதாராணியோட பரவசத்துல இருக்கார்.
சம்டைம் கிருஷ்ணா இஸ் இன் எக்ஸ்டாசி ஆஃப் ராதா, சம்டைம் ராதா இஸ் இன் எக்ஸ்டாசி ஆஃப் கிருஷ்ணா. திஸ் இஸ் கோயிங் ஆன், பட் தி ஹோல் திங் இஸ் ராதா அண்ட் கிருஷ்ணா மீன்ஸ் தி ஒன், தி சுப்ரீம்.
சில சமயத்துல கிருஷ்ணர் ராதாவோட பரவசத்துல இருக்கார், சில சமயத்துல ராதா கிருஷ்ணரோட பரவசத்துல இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மொத்த விஷயமே என்ன அப்படின்னா, ராதா கிருஷ்ணர் அப்படின்னாவே ஒரே பரமன் தான்.
ராதா கிருஷ்ண philosophy is a very great philosophy. It is to be understood in the liberated state.
இந்த ராதா கிருஷ்ணர் தத்துவமானது மிகப்பெரிய தத்துவம். இதை விடுதலை அடைந்த நிலையில தான் புரிந்து கொள்ளப்படணும். ராதா கிருஷ்ணர் தத்துவம் பந்தப்பட்ட நிலையில புரிந்து கொள்ளப்படுறதுக்கானது அல்ல.
But when we worship Radha Krishna in our conditional state, actually we worship Lakshmi Narayana.
உண்மையிலேயே நம்முடைய கட்டுண்ட நிலையில நம்ம ராதா கிருஷ்ணர் வழிபடுறோம் அப்படின்னா நம்ம லட்சுமி நாராயணர் தான் வழிபடுறோம். விதி மார்க்க ராக மார்க்கன்னு அந்த படத்துல இருக்கிறத நீங்க பாத்திருக்கலாம்.
ராதா கிருஷ்ணர்
ராதா கிருஷ்ணர் வழிபாடுன்றது பிரேமைன்ற தளத்துல.
And Lakshmi Narayan Vasi is on the regulatory principle.
Lakshmi Narayan வழிபாடுன்றது கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு.
So long we do not develop our pure love, we have to worship on the regulatory principle.
பிரேமை என்ற தூய்மையான அன்பை வளர்த்து கொள்ளாத வரையில் நம்ம இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வழிபாடு செய்யணும்.
One has to become a brahmachari, one has to become a sannyasi, one has to perform the worship in this way. In the morning he has to rise, he has to offer. So many rules and regulations. There are at least 64 rules and regulations.
ஒருத்தர் பிரம்மச்சாரி ஆகணும், ஒருத்தர் சன்னியாசி ஆகணும், ஒருத்தர் இந்த மாதிரி வழிபாடு செய்யணும், அதிகாலையில் எழுந்திருக்கணும், அவர் இந்த மாதிரி அர்ப்பணம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாட்டு விதிமுறைகள், குறைஞ்சது 64 விதிமுறைகள் இருக்கு.
So we shall introduce them gradually as you develop. So in the vidhi marga, when you have no love for God or Krishna, we have to follow the regulative principle and automatically they practice.
அதனால இந்த விதி மார்க்கத்தில் கடவுள் அல்லது கிருஷ்ணருக்கான பிரேமை இல்லாத போது நம்ம இந்த விதிமுறைகளை பின்பற்றி ஆகணும். அதுக்கப்புறம் தானாகவே இது வரும். அவங்க பயிற்சியில இருக்காங்க. பயிற்சி செய்யும் போது, இப்ப உதாரணத்துக்கு நீங்க மிருதங்கம் வாசிக்கும் போது ஆரம்பத்துல அது அந்த அளவுக்கு சுலபமா இருக்காது. ஆனா நீங்க ரொம்ப நல்லா பயிற்சி செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல சத்தம் வரும்.
Similarly, when we are engaged by regulative principle in the worship of Radha Krishna, that is called vidhi marga.
அதே மாதிரி நம்ம இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட கொள்கைகளை கடைபிடிச்சு ராதா கிருஷ்ணரை வழிபடும் போது அது விதி மார்க்கம்னு சொல்லப்படுது.
And actually, when you are on the love platform, then that is called Radha marga.
உண்மையிலேயே எப்ப நீங்க அந்த பிரேமை தளத்துக்கு வரீங்களோ அப்போ அது ராக மார்க்கன்னு அழைக்கப்படுது.
Without vidhi marga, if anyone wants to learn the raga marga immediately, that is foolishness.
அதனால இந்த விதி மார்க்கம் இல்லாம நேரடியா உடனே ஒருத்தர் ராக மார்க்கத்தை கத்துக்கொள்ளணும்னு விருப்பப்பட்டா அது முட்டாள்தனம்.
Nobody can pass any examination without going through the regulative principles of primary schools and colleges.
ஆரம்ப பள்ளி கல்லூரிகளுக்கான விதிமுறைகளை பின்பற்றாம யாருமே MA ல தேர்ச்சி பெற முடியாது.
So therefore I do not indulge in the discussions of Radha and Krishna so easily.
அதனாலதான் ராதா கிருஷ்ணரை பற்றின இந்த விவாதத்துல நான் ரொம்ப சுலபமா ஈடுபடுறது இல்ல. அதுக்கு பதிலாக இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இப்ப இருக்கிற நிலையில படிப்படியா நம்ம தூய்மை அடையணும். நீங்க எப்ப அந்த உன்னத தலத்தை அடையறீங்களோ அதுக்கப்புறம் நீங்க ராதா கிருஷ்ணரை புரிந்து கொள்வீங்க.
Don't try to understand Radha Krishna very quickly. It is a very big subject.
ரொம்ப சீக்கிரமாவே ராதா கிருஷ்ணரை கற்றுக்கொள்ளணும்னு முயற்சிக்காதீங்க. அது பெரிய பாடம்.
If you want to understand Radha Krishna very quickly, then there will be so many prakita sahajya.
ரொம்ப சீக்கிரமாவே நீங்க ராதா கிருஷ்ணரை புரிந்து கொள்ளணும்னு விரும்பினீங்கன்னா அப்ப எத்தனையோ பிராகிருத சகஜாக்கள் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற இந்த பிராகிருத சகஜாக்கள்லாம் ராதா கிருஷ்ணர் நடனம் ஆடுற மாதிரி. ராதா கிருஷ்ணர் என்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விளையாட்டு விஷயம் ஆயிடுச்சு. அவங்க ராதா கிருஷ்ணர் படத்தை வரைறாங்க, அதுல கிருஷ்ணர் ராதாவுக்கு முத்தமிடுறார், ராதா கிருஷ்ணருக்கு முத்தமிடுறாங்க, இதெல்லாமே அபத்தம். ராதா கிருஷ்ணர் தத்துவம்ன்றது விடுதலை அடைந்த நபர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளப்படணும், கட்டுண்ட ஆத்மாக்கள்ட்ட இருந்து அல்ல.
For the fortunate moment when we are liberated, then we shall understand Radha Krishna Pranayamriti, because Krishna and Radha, they are not on the material plane.
அதனால நம்ம அதிர்ஷ்டம் வாய்ந்த அந்த சமயத்துக்காக காத்திருப்போம். எப்ப நம்ம விடுதலை அடைறோமோ அதுக்கப்புறம் நம்ம ராதா கிருஷ்ணர் பிரணய விக்கிருதிய புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா கிருஷ்ணரும் ராதாவும் இந்த பௌதிக தளத்துல இருக்கிறவங்க அல்ல.
Try to understand, this is Jiva Goswami's analysis, that Krishna is the Supreme Brahma. The Supreme Brahma cannot accept anything material. So Radha is not in the material field.
இது ஜீவ கோஸ்வாமியோட ஆய்வு. அதாவது கிருஷ்ணர் பரபிரம்மன். இப்ப பரபிரம்மன் எந்த ஒரு பௌதிகத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா ராதா இந்த பௌதிக தளத்துல இருக்கிறவங்க அல்ல.
Now, there is a very nice song. This is a Rupa Goswami's song.
இப்போ ஒரு ரொம்ப நல்ல பாடல் இருக்கு. இது ரூப கோஸ்வாமியோட பாடல்.
ராதே ஜய ஜய மாதவ தயிதே, ராதே ஜய ஜய மாதவ தயிதே, கோகுல தாருணே மண்டல மகிதே, ராதே ஜய ஜய மாதவ தயிதே, தாமோதர மர்தனாபேசி ஹரிணீ ஸ்துத பிருந்தாபிகினேசி விஷபானுதோதி நவசசிலேகே லலிதா சகி குணரமீத விசாகி கருணாங்குரோ மயி கருணா பரிதே சனக சனாதன வர்ணித சரிதே, ராதே ஜய ஜய மாதவ தயிதே. This song was sung by Rupa Goswami. He is the real person, natural person to understand Radha and Krishna.
இந்த பாடல் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால பாடப்பட்டது. அவர் உண்மையான நபர், சரியான நபர் ராதா கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு.
So he says, all glories to Radharani, Radhe Jaya Jaya Madhava Daite. He is so dear to Krishna.
அவர் சொல்றார், எல்லா புகழும் ராதாராணிக்கே, ராதே ஜய ஜய மாதவ தயிதே. அவங்க கிருஷ்ணருக்கு அவ்வளவு பிரியமானவங்க.
கிருஷ்ணா, everyone is trying to love Krishna, but Krishna is trying to love somebody. So how great he is. Just try to understand.
எல்லாருமே கிருஷ்ணரை நேசிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க, ஆனால் கிருஷ்ணர் யாரோ ஒருத்தரை நேசிக்கிறார் அப்படின்னா, அப்போ அவர் நேசிக்கக்கூடிய அந்த நபர் எவ்வளவு உயர்வானவங்களா இருக்கணும், புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
Everyone, the whole world, the whole universe, all living entities, they are trying to love Krishna. Krishna prema.
ஒவ்வொருத்தருமே இந்த உலகம் மொத்தமுமே, பிரபஞ்சம் மொத்தமும், எல்லா உயிர்வாளிகளும் கிருஷ்ணருக்கு அன்பு செலுத்த முயற்சிக்கிறாங்க. கிருஷ்ண பிரேமே.
லார்ட் சைதன்யா டிஸ்கிரைப் பிரேமா புமாத் மகான், and Rupa Goswami describes that you are distributing Krishna prema. So Krishna prema is so valuable, but Krishna is after Radha.
Bhagavan Chaitanya vilakkarar prema pamartho mahan. Rupa Goswami adha eppadi vilakkarar na neere Krishna premaiyai viniyogikkirar. அதனால கிருஷ்ண பிரேமை அவ்வளவு மதிப்புக்குரியது. ஆனா கிருஷ்ணர் ராதாராணி பின்னாடி போறார்.
Just see how Radharani is great. Just try to understand the greatness of Radharani.
அப்போ ராதாராணி எவ்வளவு உயர்வானவங்க பாருங்க. ராதாராணியினுடைய அந்த உன்னத தன்மையை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
Therefore, she is so great and we have to offer our respect.
அதனாலதான் அவங்க மிக உயர்ந்தவங்க என்றதால நம்ம நம்முடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கணும். ராதே ஜெய ஜெய மாதவ தயிதே.
ஹவ் சீஸ் கோகுல தருணி மண்டல மகிதே. தருணி, தருணி மீன்ஸ் யங் கேர்ள்ஸ். யூ சீ தி பிக்சர்ஸ், தேர் ஆல் யங் கேர்ள்ஸ்.
எப்படி அவங்க இருக்காங்க? கோகுல தருணி மண்டல மகிதை. தருணி, தருணி அப்படின்னா இளம் பெண்கள். நீங்க படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க எல்லாமே இளம் பெண்கள்.
பட் ஆஃப் ஆல் தி யங் கேர்ள்ஸ் ஷி இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஷி இஸ் என்சாண்டிங் டு தி யங் கேர்ள்ஸ் ஆல்சோ. ஷி இஸ் சோ பியூட்டிஃபுல். கோகுல தருணி மண்டல மகிதை.
ஆனா எல்லா அந்த இளம் பெண்கள்லயும் இவங்க ரொம்ப அழகானவங்களா இருக்காங்க. இவங்க மற்ற இளம் பெண்களையே மயக்கக்கூடிய அளவுக்கு அழகு வாய்ந்தவங்களா இருக்காங்க. கோகுல தாரோணி மண்டல மகிதை.
தாமோதரதி வர்தன பீசே and she always raises his hand so nicely that Damodara, Krishna, becomes attracted by her beauty.
தாமோதர ரதி வர்தன வேஷை. அவங்க எப்பவுமே ரொம்ப அழகா உடை உடுத்தி இருக்காங்க. அதனால தாமோதரர் கிருஷ்ணர் அவங்களுடைய அழகால கவர்ச்சி அடைறார்.
ஹரி நிஷ்கிருத பின்னா பிபினேஷே அண்ட் ஷி இஸ் தி ஒன்லி லவபிள் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் ஷி இஸ் தி குயின் ஆஃப் பிருந்தா.
ஹரி நிஷ்குட்ட பிருந்தா விபினேஷே. அவங்க மட்டும்தான் கிருஷ்ணருடைய அன்பிற்குரியவங்களா இருக்காங்க. அவங்க தான் விருந்தாவனத்தின் ராணி.
This queen of Vrindavan, you will find in Vrindavan, if you go to Vrindavan, everyone is worshipping Radha Rani. Rani means queen.
விருந்தாவனத்தின் ராணி. நீங்க விருந்தாவனத்தை போனீங்கன்னா பிருந்தாவனத்தில் எல்லாருமே ராதாராணியை வழிபடுறாங்க. ராணி அப்படின்னாவே ராணியை குறிக்குது. எப்பவுமே ஜெயராதேன்னு சொல்லி ராதாராணியை தான் அழைக்கிறாங்க.
She appeared as the daughter of King Vrishabhanu and her companion Lalita Sakhi and Vishakha Sati and the devotees of
Vrindavanathil irukkira ella bhaktargalume Radharaniye valibadupavargal. Hari Nishkuta Vrindavipineshe Vrishabhanu Dhati Navashashileke. Avanga mannar Vrishabhanuoda magala thondinaanga. அவங்களோட சங்கத்தில் இருக்கவங்க லலிதா சகி மற்றும் விசாகா சகி மற்ற பக்தர்கள் எல்லாம்.
On behalf of the pure devotees of Krishna, Rupa Goswami is praying Karuna Kurumai Karuna Bharite. My worshipful Radharani, you are full of mercy.
கிருஷ்ணரது எல்லா தூய பக்தர்களின் சார்பில் ரூப கோஸ்வாமி பிரார்த்திக்கிறார். கருணா குருமை கருணாபரீதே. வழிபாட்டிற்குரிய ராதாராணியை நீங்கள் கருணை நிரம்பியவர்.
So I am begging of your mercy because you are so merciful, very easily you offer bestow your mercy. So I am begging your mercy.
நீங்க மிகவும் கருணை மிக்கவர் என்றதால ரொம்ப சுலபமாவே நீங்க உங்களுடைய கருணையை கொடுக்கறீங்க. அதனால உங்களுடைய கருணையை நான் யாசிக்கிறேன்.
கருணாங் குருமை கருணா பிரித்தே சமக சமாதம பொன்னிட்டு சரித்தே நான் சம்மடி மேசே ஓ யூ ஆர் சோ கிரேட் லேர்னட் ஸ்காலர் யூ ஆர் சோ கிரேட் சேன்ட்லி பர்சன் அண்ட் யூ ஆர் பெகிங் மர்சி ஃப்ரம் அன் ஆர்டினரி கர்ல் ஹவ் இஸ் தட்
கருணாங்குருமை கருணாபரீத்தை சனக்க சனாதன வர்ணித்த சரித்தை. இப்போ யாராவது கேட்கலாம், ஓ நீங்க இவ்வளவு பெரிய கற்றறிந்த அறிஞர் பெரிய சாது, நீங்க ஒரு சாதாரண பெண்ணிட்ட இருந்து கருணையை வேண்டி யாசிக்கிறீங்களே, அதேபடி
This girl's description is possible to be made by great saintly person like Sanak Sanatana. She is not ordinary.
அதனால தான் ரூப கோஸ்வாமி சொல்றார், ஓ இவங்க சாதாரண பெண் அல்ல, சனக்க சனாதன வர்ணித்த சரித்தை. இந்த பெண்ணை பற்றிய வர்ணனை வந்து மிகப்பெரிய சாதுக்களான சனக்க சனாதனை போன்றவர்கள் தான் வர்ணிக்க முடியும். இவங்க சாதாரண பெண் அல்ல.
So, the lesson is that we should not treat Radharani as ordinary girl or Krishna as ordinary man.
நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நம்ம ராதாராணியை ஒரு சாதாரண பெண்ணாகவும் கிருஷ்ணரை ஒரு சாதாரண ஆணாகவும் நடத்தக்கூடாது.
They are the supreme absolute truth, but in the absolute truth there is the pleasure potency and that is exhibited in the dealings of Radha and Krishna.
அவர்களே பூரண உண்மை, ஆனால் அந்த பூரண உண்மையில் ராதா மற்றும் கிருஷ்ணருடைய விவகாரங்களை வெளிப்படுத்துவதற்காக ஆனந்த சக்தி இருக்கிறது.
And Radha has expanded all the gopis and Krishna is the supreme lord.
எல்லா கோபியர்களும் ராதாவோட விரிவாக்கங்கள், கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா பாடுங்க, நீங்க பாடுங்க. நீங்க பாட முடியுமா ஜனார்தன்? சரி, நீங்க தான் பாடுங்க.